நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஜூலியன் அவர்களே.
வணக்கம் ரே.
இப்போ நடப்பு வரியாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, 2019-2020 இந்த ஆண்டில் ஃபேமிலி இன்கம் எஸ்டிமேட் என்று அழைக்கப்படுகின்ற குடும்ப வருமானத்தை கணக்கிடும்போது, இப்போ சென்ட்ரலிங் வழங்கிய கொரோனா வைரஸ் அல்லது சென்ட்ரலிங் வழங்கி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் பேமெண்ட்டையும் ஒருவர் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா?
ஆம் ரே. அதாவது சென்ட்ரலிங் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் சப்ளிமெண்ட் என்பதும், ஜாப் சீக்கர் பேமெண்ட் என்று கொடுக்கப்படும் பணம், பேரண்டிங் பேமெண்ட் அதாவது குழந்தைகளுக்காக பார்ப்பதற்காக கொடுக்கப்படும் பணம், எல்லாமே வருமான வரி கட்டப்பட வேண்டிய பணங்கள். அதனுடையால் நிதியுதவி பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் யாவரும் இந்த நடப்பு வரி ஆண்டு அதாவது 2019-2020 அவர்கள் பெற்றுக்கொள்ளும் கொரோனா வைரஸ் சப்ளிமெண்ட், ஜாப் சீக்கர் பேமெண்ட், ஜாப் கீப்பர் பேமெண்ட் அதாவது டாக்ஸ் ஆஃபீஸால் வழங்கப்படும் ஜாப் கீப்பர் பேமெண்ட் எல்லாமே சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றா எல்லாம் வரி கட்டப்பட வேண்டிய வருமானமாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் இந்த கொரோனா சப்ளிமெண்ட் என்று சொல்லி $750 கொடுக்கப்பட்டது. அந்த $750 வருமான வரி கட்டப்பட வேண்டியது அல்ல.
இப்போ இந்த நடப்பு வரியாண்டில் சென்ட்ரலிங் வழங்கிய கொடுப்பனவு தொகை மொத்தமாக எவ்வளவு என்று ஒருவருக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிந்தால்தானே குடும்ப வருமானத்தை கணக்கிட இயலும் இல்லையா?
நல்ல கேள்விரே. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த நிதி ஆண்டு முடிந்தவுடன் சென்ட்ரலிங்கிலிருந்து நாங்கள் சென்ட்ரலிங்கிலிருந்து உதவி பெறுவோர் எல்லோருக்கும் குரூப் சர்டிஃபிகேட் என்று சொல்லி, அதாவது எவ்வளவு பணம் நாங்கள் இந்த வருடம் வரவிருக்கு கொடுத்துள்ளோம் என்பதை நாங்கள் கடிதம் மூலமாக 20ஆம் தேதி ஜூலை மாதத்துக்கு முதல் அவர்களுக்கு அறிவிப்போம். அதாவது இந்த குடும்பத்துக்கான பணத்தை பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை குத்து மதிப்பாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இந்த 30ஆம் தேதி ஜூனுக்கு பிறகு 2020-2021 வரை குத்து மதிப்பாக நீங்கள் எவ்வளவு உழைப்பீர்கள் என்பதை சென்ட்ரலிங்கிற்கு சொல்ல வேண்டும். அதை வைத்து கொண்டுதான் நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்போம் என்பதை நாங்கள் கணக்கு பார்த்து உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி இருக்க 2021ஆம் ஆண்டு முடிவில் நீங்கள் உங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் அதாவது டாக்ஸ் ஆஃபீஸோடு நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்களை லாஜ் பண்ணும்போது எங்களுக்கு டாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் என்பதை சரியாக அறிவிக்கும். அப்போ நீங்கள் கொத்துமதுக்காக கொடுத்த தொகையும் டாக்ஸ் ஆஃபீஸ் எங்களுக்கு சொல்லுகின்ற உங்களது வருமானமும் சரியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இராது. ஆனால் நீங்கள் குத்துமதிப்பாக கொடுத்த தொகை குறைவாக இருந்து நீங்கள் உழைத்த பணம் கூடவாக இருந்தால் நீங்கள் சென்ட்ரலிங்குக்கு பணத்தை திருப்பி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம்.
அடுத்து வந்து இப்போ சூப்பர் அனுவேஷன் பற்றி ஒரு கேள்வி. இப்போ கொரோனா வைரஸ் காரணமாக ஒருவர் சூப்பர் அனுவேஷன் தொகையிலிருந்து பணம் எடுத்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோமே, அப்படியான அந்த தொகையை அவர் தனது வருமானம் இன்கம் என்று கருதி அவர் ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் அல்லது சைல்ட் கேர் சப்சிடி போன்றவற்றை கணக்கிடும் போது மனதில் கொள்ள வேண்டுமா, அல்லது சூப்பர் அனுவேஷன்லேருந்து எடுத்த தொகையை வந்து வருமானம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லையா?
சூப்பர் அனுவேஷனிலிருந்து பெற்ற பணத்தை நாங்கள் வருமானமாக கருதவில்லை. அதற்கு நீங்கள் வரி பணம் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை.
அப்படி என்றால் ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட், சைல்ட் கேர் சப்சிடி போன்றவற்றை கணக்கிடும் போது அந்த சூப்பர் அனுவேஷன்லேருந்து இந்த ஆண்டு எடுத்த தொகையை கணக்கிட தேவையில்லை, அப்படித்தானே?
அந்த பணத்தை நீங்கள் கணக்கிட தேவையில்லை. ஏனென்றால் அது ஆல்ரெடி நீங்கள் வரி கட்டி செலுத்திய பணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனபடியால் அதை நீங்கள் வருமானமாக கருத தேவையில்லை.
சரி, அடுத்ததாக 2019-2020 அதாவது இந்த வரி ஆண்டுக்கான மொத்த தொகை எனப்படுகின்ற லம்சம் தொகையை பெற ஒருவர் எப்போது விண்ணப்பிக்க வேண்டும், அதை அவர் இப்போதே செய்யலாமா?
அவர்கள் 30ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு முதல் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். அதாவது சென்ட்ரலிங்கிலிருந்து குழந்தை பராமரிப்புக்காக கொடுக்கப்படும் ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் என்னும் பணத்தை வாராந்தமாக சென்ட்ரலிங்கிலிருந்து பெறாதவர்கள் நிதியாண்டி முடிவில் தங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அந்த விண்ணப்பம். ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் லாம்சம் என்பது 2 கிழமைக்கு ஒருக்காக சென்ட்ரலிங்கிலிருந்து பணம் பெறாதவர்கள் விண்ணப்பிக்க வேண்டியது ஒன்று.
லம்சம் அதாவது ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் ஒட்டுமொத்த தொகையை பெறுவதற்கு ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஒருவர் விண்ணப்பித்திருக்க வேண்டும்.
அவர்கள் சென்ட்ரலிங்கிலிருந்து பண உதவி பெறாமல் இருந்திருந்தால் அந்த லம்சமாக பெற்றுவதற்கு 30ஆம் தேதி ஜூனுக்கு முதல் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்.
சரி, அடுத்து வந்து இப்போ ஃப்ரீ சைல்டு கேர் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரீ சைல்டு கேர் எனப்படுகின்ற அரசின் இந்த இலவச குழந்தை பராமரிப்பு திட்டம் முடிவுக்கு வருகின்ற நிலையில் ஒரு குடும்பம் பெற்று வந்த சைல்டு கேர் சப்சிடிக்கு என்ன நடக்கும்? அவர்கள் அதை தொடர்ந்து பெற முடியுமா?
6ஆம் தேதி 4ஆம் மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து 28ஆம் தேதி ஜூன் மாதம் மட்டும் நாங்கள் அந்த சைல்டு கேர் குழந்தை பராமரிப்பு திட்டத்துக்கான பணத்தை சென்ட்ரலிங் கொடுத்து வந்தது. இலவசமான திட்டம் 29ஆம் தேதியிலிருந்து நிப்பாட்டப்பட்டு பெற்றோர்களின் வருமானம் என்னவென்று பார்த்து அதற்கு தக்கதாக இந்த குழந்தை பராமரிப்பு திட்டத்துக்கான உதவியை சென்ட்ரலிங் செய்யும். அதாவது அவர்கள் முந்தி இந்த சைல்டு கேர் பெனிஃபிட் என்றதை எடுத்திருப்பார்களானால் அவர்களுடைய அதே நிலைமையில் அவர்களுடைய இது நீடிக்கப்படும். அதாவது சைல்டு கேர் பெனிஃபிட் இல்லாமல் இப்போது ஃப்ரீ சைல்டு கேர் பெனிஃபிட்டை பாவித்தவர்கள் அதற்கு பிறகு அதற்கு தேவையான பணத்தை அவர்களே செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம்.
அதாவது இப்போ புதிதாக வந்து இந்த இலவச குழந்தை பராமரிப்பு சேவையை பயன்படுத்தியவர்கள் இனி தொடர வேண்டுமென்றால் அவர்கள் பணம் கட்ட வேண்டும் அல்லது அவர்கள் தகுதி பெறுகின்றார்களா என்று சென்ட்ரலிங்கிடம் கேட்க வேண்டும் இல்லையா?
புதிதாக அவர்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும்.
சரி, இப்போ சென்ட்ரலிங்கிடமிருந்து சில கொடுப்பனவுகளை பெற ஜூன் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சென்ட்ரலிங் சொல்கிறது. இது குறித்து என்ன செய்ய வேண்டும்?
அதாவது சென்ட்ரலிங் உதவும் நிதியுதவிகள் யாவும் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தது. அதாவது அவர்கள் 2020-2021ஆம் ஆண்டில் என்ன வருமானம் என்பதை எங்களுக்கு குத்து மதிப்பாக அறிவிக்க வேண்டும். அதை நாங்கள் நோக்கத்தில் வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்து வருவோம். அதில் மாற்றங்கள் வருமானால், ஏனென்றால் சில வேளைகளில் ஓவர் டைம் செய்து பணம் கூட வரலாம் அல்லது வேலை இல்லாமல் போய் பணம் குறைய வரலாம். அப்படியான சூழ்நிலைகளில் அவர்கள் சென்ட்ரலிங் இணையதளத்தில் போய் அவர்களுடைய எஸ்டிமேட் அதாவது அந்த குத்தி மதிப்பாக அவர்கள் எவ்வளவு உழைப்பார்கள் என்று சொன்னதை அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கும் பணம் சரியாக கணக்கிடப்பட்டு சென்ட்ரலிங்கினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
இப்போ சென்ட்ரலிங்கிலேருந்து லோன் இப்போ கடனாக அல்லது அட்வான்ஸாக ஒரு $500, $1000 வாங்குகிறவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்போ அவர்களெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து பழையது போல் திரும்ப கட்ட வேண்டுமா அல்லது இனிமேல் கட்ட தேவையில்லை என்பதாக இருக்கிறதா?
அதுவே அவர்கள் அட்வான்ஸாக அதாவது முன்பணமாக பெற்றுக்கொண்டது அவர்களுக்கு அந்த தகுதி இருந்திருந்தால்தான் சென்ட்ரலிங் அந்த பணத்தை கொடுத்திருக்கும். அப்படி பெற்ற பணத்தை நாங்கள் வாராந்தமாக 2 கிழமை கொடுக்க அவர்களுக்கு கொடுக்கும் தொகையிலிருந்து குறைத்து வருவோம். அது திருப்பி கட்டப்படிய வேண்டிய பணம், ஏனென்றால் அது அவர் அட்வான்ஸாக கடனாக பெற்றுக்கொண்ட பணம், அவர்கள் திருப்பி கட்டாம கட்டப்பட வேண்டிய பணம்.
இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் வேலைக்கு செல்கிறார், மனைவி வேலைக்கு செல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது திடீரென்று கணவன் வேலையை தொடர்கின்றார், மனைவியும் வேலை செய்கின்றார் என்றால் அவர்கள் தொடர்ந்து சென்ட்ரலிங்கிலிருந்து பெற்று வரும் தொகை தொடருமா அல்லது அவர்கள் அதை சென்ட்ரலிங்குக்கு சொல்ல வேண்டுமா?
அந்த வருமானத்தை அவர்கள் ஒழுங்காக சரியாக அதாவது வரி கழிப்பதற்கு முன்னதாக க்ரோஸ் பேமெண்ட் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் சரியாக சென்ட்ரலிங்குக்கு அறிவிக்க வேண்டும். ஸோ வருமான ஆதரவுக்கான உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கும் போது உங்களுடைய வருமானம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணவரது வருமானம் என்ன என்பதை நீங்கள் நமக்கு சொல்ல வேண்டும். இதை நீங்கள் செய்யும் வரைக்கும் உங்களுடைய முதல் கொடுப்பனவை எம்மால் செலுத்த முடியாது. இந்த ரிப்போர்ட்டிங் என்று சொல்வார்கள், அதுவும் ஆன்லைன்லேயே உங்களுடைய மொபைல் ஆப்பிலே நீங்கள் செய்யலாம். ஒரு வருமானம் இல்லாவிட்டாலும் நீங்கள் எங்களுக்கு அதை இணையதளம் மூலம் அறிவிக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான தொகையை சரியான நேரத்துக்கு கொடுத்து உதவுவோம்.
மிக்க நன்றி ஜூலியன் அவர்களே, தெளிவான விளக்கத்தை, சென்ட்ரலிங் தொடர்பான தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரேசல்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.